بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين وأصلي وأسلم على أشرف الأنبياء والمرسلين نبينا وحبيبنا وقرة عيوننا محمد بن عبد الله عليه وآله أفضل الصلاة وأتم التسليم أما بعد فقد قال الله تعالى في قرآنه الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فهل أتيتم إن توليتم أن تفسدوا في الأرض وتقطعوا أرحامكم أولئك الذين لعنهم الله فأعمهم وأعمى أبصارهم صدق الله العظيم புகழுக்கு சொந்தக்காரன் பரிபாலிப்பவன் ஏகன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை போற்றி புகழ்கிறேன். மனிதன் நேரான சீரான பாதை அடைந்து ஈருலகிலும் வெற்றி பெற்று அல்லாஹ்வுடைய பொருத்தம் தரிசனம் கிடைத்து உயர்தரமான சுவனத்திலே குடியிருக்க வேண்டும் என்ற ஒரே நோக்குடன் தனது காலங்கள் நேரங்கள் சந்தோஷங்கள் அனைத்தையும் மனிதனுடைய வெற்றிக்காக தியாகம் செய்த எனது உயிரினுமே ஹஜரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அன்னாரின் தோழர்கள் குடும்பத்தினர்கள் இறுதி மூச்சு வரைக்கும் ரசூலுல்லாஹுடைய சுன்னத்தான வாழ்க்கை நெறிகளை பேணிதலுடன் எடுத்து நடக்கூடிய உண்மையான மூமினானவர்கள் முஸ்லிமானவர்கள் அனைவரின் பேரிலும் அல்லாஹ் ஸலாத்தும் ஸலாமும் சொல்வானா. அல்லாஹ்வுடைய இல்லத்தில் எத்துக்காக்குடைய நியத்துடன் தன்னுடைய வாழ்க்கையில் திருப்பம் ஏற்பட வேண்டும் என்ற அவாவுடன் அமர்ந்திருக்கும் இறை நேசர்களே, நல்லடியார்களே, மனிதனுடைய வெற்றி தோல்வி கண்ணியம் கேவலம் சொர்க்கம் நரகம் அனைத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏவல் விளக்கல்களிலே உள்ளடக்கி வைத்திருக்கின்றான். ஏவல்களை எடுத்து நடக்கும் பொழுது நன்மாராயம் கூறுகிறான், விளக்கல்களின் பக்கம் செல்லும் பொழுது எச்சரிக்கை விடுக்கின்றான். ஏவல்களை எடுத்து நடந்து இமேலும் மறுமையிலும் வெற்றி பெற்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய பொருத்தத்துடன் சுவனத்தை தனதாக ஆட்டிக் கொள்ளுமாறும், விளக்கல்களின் பக்கம் செல்லாது நாள மறுமையில நரகத்துக்கு பலியாவதை விட்டும் தன்னை பாதுகாத்துக் கொள்ளுமாறும், முதலில் எனக்கும் பிறகு உங்களுக்கும் தக்குவாவை கொண்டு வசியத் உபதேசம் செய்து கொள்கின்றேன். நமக்கு இன்றி அமையாதது சகவாழ்வு என்பது. இந்த சகவாழ்வு ஒற்றுமையை பற்றி உயர் மட்டத்திலையும் பேசப்படுகின்றது. பல சபைகள் அதற்காக ஏற்படுத்தப்படுகிறது. முக்கியஸ்தர்கள் அங்கும் இங்கும் அதற்காக அலைந்து திரிந்து கொண்டே இருக்கின்றார்கள். காலங்கள் நேரங்களையும் செலவழித்துக் கொண்டிருக்கின்றார்கள். என்றாலும் அதில் எந்தவிதமான வெற்றியையும் நாம் காணல. காரணம், ஒரு குடும்பம் சீர்பெறாத வரைக்கும் சமூகம் சீர்பெற மாட்டார். குடும்பத்துக்குள்ள தனது உடன் பிறந்த சகோதரனை மதிக்க தெரியாது, உடன் பிறந்த சகோதரியை மதிக்க தெரியாது, தனது உறவினர்கள் அவர்கள் நம்முடைய இரத்தத்தோட சம்பந்தப்பட்டவர்கள், அவர்களுக்கும் அரிசுக்கும் தொடர்பு இருக்கிறது, இதனை மதிக்க தெரியாத நீ எந்த மட்டத்தில் இருந்தும் இந்த ஒற்றுமையை பற்றி பேசி என்ன பிரயோஜனம் ஏற்பட போகிறது? அவர் தலைமைத்துவம் வகுக்கின்றார், பல மனிதர்களுக்கு அறிவுரை கூறுகிறார், பல பேச்சுவார்த்தைகளை நடத்துகிறார். என்றாலும் குடும்பத்தில் தன்னுடைய உடன் பிறந்த சகோதரனுடன் உறவை முறித்துக் கொண்டிருக்கிறார். தனது உறவினர்களை ஏறெழுத்தும் பார்ப்பது கிடையாது. இவன் வெறுமனே உயிரற்ற ஒரு பிணத்தை போல. எப்பொழுது குடும்பத்துக்குள்ள உறவு பேணப்பட மாட்டாதோ அவருடைய உடலை உயிரற்ற ஒரு உடலுக்கு சமமாக்கலாம். ஒரு சிங்கம் இருக்கிறது, அதனை பார்த்தால் எல்லோரும் அச்சம் கொள்வார்கள். அதனுடைய சீற்றம் தெரியும், அதனால் பக்கத்திலேயும் போவதற்கு பயப்படுவார்கள். ஒரு எல்லைக்குள்ளிருந்து தான் அதனை தரிசிக்க முடியும். அதே சிங்கம் அதே கம்பீரத்துடன் ஒரு போட்டோ படத்தில் காட்சியளித்துக் கொண்டிருக்கின்றது. யாரும் பயப்பட மாட்டார்கள். இவ்வாறு தான் எங்களுடைய சமூக ரீதியான முயற்சிகள். எப்பொழுது உள்ளுக்குள்ள இருக்கக்கூடியவர்களை மதிக்க மாட்டோமோ சமூகத்துக்கு எங்களின் மூலமாக எந்த பிரயோஜனமும் ஏற்படுறதில்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உறவை முறித்து வாழ்பவர்களுக்கு லானத் செய்திருக்கின்றான். பகல் அசைத்தும் இன் சவல்லைத்தும்,
நீங்கள் பல விடயங்களில் புறக்கணித்து செல்கின்றீர்கள், மாறுபாடு செய்கின்றீர்கள், மேலும் பூமியில பசாதையும் கிளப்புகிறீர்கள். அது மட்டுமல்லாமல் உங்களுடைய பந்தத்தை முறித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள், உறவுகளை சிதைத்துக் கொண்டிருக்கிறீர்கள், சின்ன பின்னப்படுத்தி விட்டீர்கள். உங்களுக்கு நான் தரக்கூடிய சென்டென்ஸ் என்ன? உலாய்கள் அதீன லானஹும் உல்லா, என்னுடைய லானத் உங்களுக்கு இருக்கிறது, என்னுடைய சாபம் இருக்கிறது. குர்ஆன் சாபம் செய்வதற்கு வந்த ஒரு வேதம் அல்ல. குர்ஆன் அனைவரையும் நல்லவர்கள், அனைவரையும் தூய்மை அடைவதற்கு வந்த ஒரு மார்க்கம். அந்த குர்ஆன் நன்மாரயம் தான் சொல்லும். என்றாலும் கூட யாரெல்லாம் தன்னுடைய உறவுகளை முறித்து அதனை பொருட்படுத்தாது வாழ்ந்து கொண்டிருப்பார்களோ அவர்களுக்கு லானத் செய்கின்றது. அல்லாஹ்வுடைய லானத் சாபம் மட்டுமல்ல, அவர்களை அல்லாஹ் செவிடர்களாக ஆக்கிவிடுகின்றான். உன்னுடைய காதில எந்த பிரயோஜனமும் கிடையாது. இன்றைக்கு எவ்வளவு தான் பல சீர்திருத்த முயற்சிகள்ல சிந்தனைவாதிகளுடன் கலந்தாலும் உங்களுடைய சிந்தனை ரப்பு சுபஹானஹு வ தஆலாவுடைய வரையறைக்குள்ள வராத பட்சத்தில் எப்படி அது உலகத்துக்கு பிரயோஜனம் அளிக்க முடியும்? உங்களை குருடனாக மட்டும் செவிடனாக மட்டுமல்ல, பார்வைகளையும் நான் குருடாக ஆக்கிவிடுவேன். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய லானத் செவிட்டுத்தனமான குருட்டுத்தனமான வாழ்க்கை வாழ்றவன் யார்? அவனுக்கு பல சிரமங்கள், துன்பங்கள், பிரச்சனைகள், விடுமைத்தனம், பொருளாதார சிக்கல் அனைத்துமே ஏற்பட்டிருக்குது. என்றாலும் சிந்திக்கிறது கிடையாது, நான் என்னுடைய உறவோடு தொடர்ப சீர்படுத்தல, அதனால்தான் எனக்கு பொருளாதார சிக்கல். உங்க உறவை சேர்ப்பதற்கு பாதத்தை எடுத்து வை, உலகத்தில் எடுத்து வைக்கக்கூடிய எட்டுக்களில் ஆக சிறந்தது என்றார்கள் ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மன் தர்ரஹு ஐ யமுத்தலஹு ஃபீ ரிஸ்கிஹி வ உம்ரிஹி ஃபல்யஸில் ரஹ்மா. உன்னுடைய வாழ்நாள் அதிகரிக்க வேண்டுமா? ஒரு 100 வருடம் உலகத்தில் வாழ வேண்டுமா? நோயில்லாத வாழ்க்கைக்கு நான் அடித்தாலம் போடுகின்றேன். ஒன்றிய ரிஸ்குலையும் அபிவிருத்தி ஏற்பட வேண்டுமா? உறவினர்களை சேர்த்து நட என்றார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நோம்பு, ஹஜ்ஜு, தொழுகை போன்ற வணக்கங்கள் ஆரம்பத்தில் கடமையாக்கப்படவில்லை. நுபுவத் கிடைத்து 12வது வருடத்தில் தான் அவர்களுக்கு தொழுகை கடமையாக்கப்படுகின்றது. 12 வருடங்களுக்கு பின்னால தொழுகை கடமையாக்கப்படுகிறது. நுபுவத்துடைய 15 ஆண்டுகளுக்கு பின்னால தான் ஹஜ்ஜு கடமையாக்கப்படுது. 16 ஆண்டுகளுக்கு பின்னால தான் நோம்பு கடமையாக்கப்படுகிறது. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் செய்த உம்ராக்கள் 6 என்னையும் உங்களையும் போல உம்ராக்களை அவங்க மல்டிப்ளை பண்ணி கொண்டு போகல. வருடா வருடம் அவர்கள் உம்ராவுக்கு செல்லல, அவர்கள் நோற்ற நோம்புகள் 6 வருடங்கள், 8 வருடங்கள் தான். செய்த ஹஜ்ஜு ஒரே ஒரு ஹஜ்ஜு. சகோதரர்களே, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நுபுவத் கிடைத்த உடனே அம்ர் இப்னு அபஸா வருகிறார் மக்காவுக்கு. வந்து நபியை பார்த்து கேட்கிறார், மா அந்த, இது என்ன, நீ யார்? சொல்கிறார், அன நபியுன், நான் நபி. மன்னபி மாஹுவன் நபி, நபி என்றால் என்ன? அர்சலனி அல்லாஹ். இது புகாரி ஷெரீஃபில் இடம்பெறக்கூடிய ஹதீஸ். அல்லாஹ் என்னை தூதுவராக அனுப்பியிருக்கிறான், எதை கொடுத்த உன்னை அனுப்பினான்? ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் முதலாவது சொன்னது, அல்லாஹ் சிலத்துர் ரஹமை தந்து, சிலத்துர் ரஹிம் உறவினர்களை சேர்த்து வாழுமாறு பணித்து என்னை அனுப்பியிருக்கிறான். மேலும் அவனுக்கு எதுவுமே இணை வைக்க கூடாது, அவனை ஒருமைப்படுத்த வேண்டும். அந்த அல்லாஹ்வுடைய ஒருமைப்பாட்டுக்கும் முன்னால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அம்ர் இப்னு அபஸாவுக்கு எடுத்து வைத்தது, அல்லாஹ் என்னை உறவுகளோடு சேர்ந்து வாழுமாறு படிக்கின்றான். சகோதரர்களே, எல்லா அமல்களை விடவும் ஒரு சிறந்த அமர் ஈமானுக்கு இஸ்லாத்துக்கு பின்னால உறவுகளை சேர்ப்பது தான். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிரா குகையில இருந்து தனக்கு கிடைத்த அல்லாஹ்வுடைய அருட்கொடையை, குர்ஆனை சுமந்து கொண்டு ஹஜ்ரத் ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிடத்திலே வருகின்றார்கள். எனக்கு பயமாக இருக்கிறது என்று சொன்ன நேரம் பயம் போகும் வரைக்கும் போர்த்தி விட்டவர்கள் அதன் பின்னால ஆறுதல் சொல்ல ஆரம்பித்தார்கள். நீங்க தொழுகையில பேருதல் உள்ளவர், நீங்க மற்றும் உண்டான கருமங்கள்ல மும்முரத்துல இருக்கிறீங்க, தர்மத்திலையும் நீங்கள் தலைத்தவர் அல்ல என்றெல்லாம் சொல்லல. கல்லா லா யுஹ்ஸீகல்லாஹு அபதா, நபியே எதற்கு பயப்பட வேண்டும், அல்லாஹ் ஒரு நாளும் உங்களை கேவலப்படுத்த மாட்டான். காரணம் இன்னக்க தஸிலு ரஹீம், நீங்கள் இன பந்தத்துவத்தை சேர்ந்து வாழ்றீங்க, உறவினர்களை நீங்க துண்டிக்கிறது இல்ல. மனைவி சொல்கிறார் கணவனிடத்தில் இருக்கும் தன்மையை, ஆனால் இன்று மனைவி உறவை துண்டிப்பதற்கு காரணமாக அமைகிறாள். சகோதரர்களே சிந்திங்க, தஸிலு ரஹீம் வத்ஹமிலுல் கல் வத்உஈனு அலா நவாயிபில் ஹக் சொல்கிறார்கள். நீங்கள் உறவுகளை சேர்ப்பதனால அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா சமூகத்திலையும் உங்களுக்கு ஒரு பெரும் மதிப்பை தந்துவிட்டான். நீங்கள் உழைக்கிறதே இழந்தவர்களுக்காக, நீங்க உழைப்பது இல்லாதவர்களுக்காக, ஹக்குடையவர்களுடைய உரிமைகளுடைய உரிமைகளை நீங்கள் பெற்றுக் கொடுக்கின்றீர்கள். சகோதரர்களே, அந்த ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா அந்த நேரம் பணித்ததே, யா யுஹல் முஜ்ஜத்திர் கும் ஃபஅந்திர், எழும்பி போங்க, நீங்க போர்வை போர்த்தி கொண்டு இருந்தது போதும், எச்சரிக்கை செய்யுங்கள். யாருக்கு? அந்திர் அசீரத்துக்கள் அக்ரபீன், உங்களுடைய நெருங்கிய உறவினர்களுக்கு. கியாமத்து நாள் அன்றும் தான் குடும்பத்தோடு தான் சொர்க்கம் போக வேண்டும். இதனால தான் அல்லாஹ் உன்னை மட்டுமல்ல உன்னுடைய குடும்பத்தையும் நீ நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள், உன்னை மட்டும் பாதுகாத்துக் கொள்கின்றாய், உன்னுடைய ஆத்மீகம் சீராக இருக்கிறது என்றாலும் குடும்பத்தினுடைய ஆத்மீக லைனை மறந்துவிட்டாய், நீயும் அவர்களும் நாளை மறுமையில நரகத்துக்கு போய்விடுவாய். சொர்க்கத்துக்கு வாருங்கள், மலாய்க்காமார்கள் நன்மாராயம் கூறி வாழ்க்கையும் பரிபூர்ணமாக எடுத்து நடந்த நீங்கள் பரிசுத்தம் அடைந்து விட்டீர்கள், உங்களுக்கு சலாம் உண்டாவதாக என்று சுவனத்தினுடைய என்ட்ரன்ஸ்ல எங்களுக்கு அல்லாஹ்வுடைய நன்மாராயத்தை சலாத்தை கூறுவார்கள். அதன் பின்னால நாங்கள் சென்று விடுவோம். குடும்ப வாழ்க்கை சீராகிவிட்டால் அல்லாஹ் தரும் நன்மாராயத்தை பாருங்கள். சமன் சலஹ மின் ஆபாயிக்கும் வ அஜ்வாஜிக்கும் வ துர்ரியாதிக்கும், சமன் சலஹ மின் ஆபாயிஹிம் வ அஜ்வாஜிஹிம் வ துர்ரியாதிஹிம், நீங்க மட்டுமல்ல உங்களுடைய ஆபாக்கள் உம்மா வாப்பா பாட்டி பாட்டன் என்ற மூதாதையர்களும் சுவர்க்கத்தில் உங்களோட, உங்களுடைய மனைவிமார்களும் உங்களுடைய துர்ரியாத் சந்ததிகள் பரம்பரை சுவர்க்கத்தில். அந்த நேரம் மலாய்க்கா மார்கள் வருவார்கள், யதுகுலூன மின் குல்லி பாப், சொர்க்கத்துடைய அனைத்து வாசல்ல இருந்தும் ரெண்டாவது சலாம் சொல்வார்கள், சலாமுன் அலைக்கும், உங்களுக்கு சலாம் உண்டாவதாக. குடும்பத்தோடு தான் சுவனமும் சந்தோஷமாக இருக்க வேண்டும். சகோதரர்களே, மாறு செய்வீர்களா? கொல் நபியே சொல்லுங்க, குடும்பத்தோட நரகத்துக்கு போவார்கள். இன்னல் ஹாசிரீன் அல்லதீன ஹஸிரு அன்ஃபுஸஹும் வஅஹ்லிஹிம் யௌமல் கியாமா, பெரும் நஷ்டம் அடைந்துட்டார்கள். துனியாவுல நாம் அவர்களுக்கு கொடுத்தோம் சந்தர்ப்பத்தை, உறவுகளை சேர்த்து நடந்து உங்களுடைய ரப்பை திருப்திப்படுத்தி சுவன பாதையை விரிவாக்கிக் கொள்ளுங்கள் என்றாலும் அவர்கள் அதுல பராமுகமாக இருந்தார்கள். இன்று குடும்பத்தோடு அவர்கள் நரகத்துக்கு போக வேண்டியிருக்கிறது. சொல்லுங்க, உண்மையான நஷ்டவாளர்கள் யார்? நாளும் மறுமையில குடும்பத்துடன் நரகம் செல்பவர்கள். இதனால தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா சொல்கிறான், அனர் ரஹ்மான், என் பேர் ரஹ்மான், நான் இரக்கம் உள்ளவன். ஐந்து எழுத்து இருக்கிறது, ரா ஹா மீம் அலிஃப் நூன். இந்த ஐந்து எழுத்துல கடைசி ரெண்டு எழுத்தை துண்டிக்கிறான், அலிஃபையும் நூனையும். இப்பொழுது ராவும் ஹாவும் மீமும் இருக்கிறது. அல்லாஹ் ரஹீம் என்று பேர் வைக்கின்றான், அல்லது ரஹம் என்று பேர் வைக்கின்றான். எதற்கு? இந்த உறவுக்கு, குடும்ப உறவுக்கு, பந்தத்துக்கு. சொல்கின்றான், நான் ரஹ்மான், இதோ இது வஹாஜர் ரஹிம் பங்கத்துவம் என்னுடைய பெயர்களில் ஒரு பெயரில் இருந்து அதற்கு நான் பெயர் சூடியுள்ளேன். அதனால் நான் பெயர் வைப்பதற்கு தேர்ந்தெடுத்தது என்னுடைய பெயர்ல இருந்து. நான் ரஹ்மான், இது ரஹீம், சமன் வசலஹா வசல் துகு, யார் இதனை சேர்த்து நடப்பார்களோ அவர்களை நானும் சேர்ந்து வாழ்கிறேன். ஒமன் கதாஹா கதா துகு, யார் துண்டிப்பார்களோ அவர்களை நானும் துண்டிப்பேன். அல்லாஹ் படைப்பினங்களை படைத்த உடனே அந்த ரஹம் என்ற பந்தத்துவம் அல்லாஹ்வுடைய இடுப்பை பிடித்தது என்ற ஒரு ஹதீஸ் வருகின்றது. அதாவது அல்லாஹ்வுக்கு உருவம் இருக்குது, அவனுக்கு ஒரு இடுப்பு இருக்கிறது என்பது அல்ல, மாற்றமாக அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய சமீபத்துல அது போய் நின்றது. அல்லாஹ் சொன்னான், மஹ் விடு, இது ஹதீஸை குதிசில பதிவாகிடுது, விடு உன்னுடைய கரத்தை எடு என்று அல்லாஹ் சொன்ன நேரம், யா அல்லாஹ் என்ன துண்டிக்கப்படுவதனை நான் பயப்படுகின்றேன், பயத்தை விட்டுடு, யாரெல்லாம் உன்னை சேர்ப்பார்களோ அவர்களை நான் சேர்ப்பேன், யார் உன்னை துண்டிப்பார்களோ அவர்களை சின்ன பின்னமாக்குவேன், நாசமாக்குவேன் என்று அல்லாஹ் அந்த படைப்பினங்கள் படைத்த நேரத்திலேயே இந்த பந்தத்துவத்துக்கு உத்தரவாதம் கொடுத்தான். இன்றைக்கு வாழ்க்கையில செழுமை இல்லையா, வியாபாரத்துல தலை தூக்க முடியலையா, இன்னும் இபாதத்துல கூட அல்லாஹ்வோட முனாஜா செய்யற இன்பம் கிடைக்கலையா, நீ செய்த பாவம் ரப்ப துண்டித்துக் கொண்டாய். உலமாக்கள் என்ன, படித்தவர்கள் பாமரர்கள், படிக்காதவர்கள் பெரும் அந்தஸ்துல இருக்கக்கூடியவர்கள், சிந்தனைவாதிகள் அறிவாளிகள், முதல் சஃபுல வந்து நிற்கக்கூடியவர்களும் தான் இந்த விஷயத்துல ஃபெயிலியர் கடியவானவர்களே. இந்த உட்கார்ந்து இருக்கக்கூடியவர்கள் எத்தனை பேர் எங்களுடைய குடும்ப உறவோட சீரான தொடர்பு வைத்திருக்கின்றோம், சிந்தனை செய்து பாருங்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் நுபுவத்துடைய பண்புகளை சொல்லி தருகின்றார்கள், அந்த தன்மைத்தானே எங்களிடத்திலும் வர வேண்டும். சில்மன் கதாத், உன்னை வெற்றவன நீ ஒட்டி நட, வாசி அம்மன் ஹரமத், உனக்கு தராதவனுக்கு குடி, வாய்ப்பு அம்மன் லலமத், உனக்கு அநியாயம் செய்றவன நீ மன்னி. இது முதலாவது ஸ்டெப் குடும்பத்தில இருந்து ஆரம்பிக்கப்பட வேண்டும். என்னுடைய சகோதரர்கள் என்னை பொருட்படுத்துகிறார்கள் இல்ல, அதனால் அவர்களையும் நானும் விட்டு விடுகிறேன் என்று துண்டிக்கின்றார்கள். எனக்கு பிறநாளைக்கு இவர்கள் தான் கொடுத்தார்கள், அதனால் அடுத்த பிறநாளைக்கு நான் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். இது ஒரு வியாபாரம், இது உறவை சேர்ப்பதல்ல. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், லைஸல் வாசிலு பில் முக்காஃபி, அதாவது செய்ததற்கு பகரம் செய்றவர் உறவை சேர்த்து வாழ்றவர் அல்ல, செய்ததற்கு பகரம் கொடுப்பவர் உறவை சேர்த்து வாழ்பவர் அல்ல. இவர் ஒரு வியாபாரத்தை தான் செய்கிறார். வலாக்கின் வாசில இதா என்றாலும், அவனை துண்டித்தாலும் கூட சேர்த்து நடப்பவன் தான் உண்மையான உறவோடு இணைந்தவன். அவனுக்கு தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அனைத்து ரஹ்மத்துகளும் இருக்கின்றது என்கிறதனை ரசூலுல்லாஹ் சொல்லி வைத்தார்கள். சொன்னார்கள், லா யத்குலுல் ஜன்னத காதிஅ, உறவை துண்டிக்கிறவனுக்கு சொர்க்கம் ஹராம், அவன் ஒரு நாளும் சொர்க்கம் போக முடியாது. சகோதரர்களே, ஒரே பாதையில தான் போகிறார். பக்கத்துல சகோதரனுடைய வீடு, பக்கத்துல சகோதரியுடைய வீடு, அவன் வாசல்ல நின்றிருக்கிறான், இவன் ஏறெடுத்தும் பார்க்கல, ஒரு சலாத்தை கூட கூறல்ல. இதுதான் இன்றைக்கு எங்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய உறவு முறைகள். இந்த உடன் பிறந்த சகோதரர்கள் அவர்கள் கொஞ்சம் காலத்துக்கு தான் எங்களோட மிகவும் பாசத்தோடு இணைவார்கள். திருமணம் முடித்தார்கள், வேறு நாடுகளுக்கு போய்விட்டார்கள், திருமணம் முடித்தார்கள், அவள் மாப்பிள்ளையோட போயிட்டாள், அவரை அவளை நிஜமும் காணும் பாக்கியம் கிடையாது. அந்த சிறிது காலத்துக்குள்ள நீ அந்த சகோதர பாசத்தை, அந்த வாஞ்சையை கொண்டு அல்லாஹ்வுடைய திருப்தியை சம்பாதித்துக் கொள். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹக்குல் கபீரி மினல் இஹ்வா, குடும்பத்துல மூத்த சகோதரனுடைய கடமை பாடு, ஹக்கில் வாலிதி அலா அவுலாதிஹி, அந்த பிள்ளைகளுக்கு வாப்பாவின் மீது ஒரு கடமை எப்படி இருக்கிறதோ அதே போன்ற கடமை தான் மூத்த சகோதரனுடைய சிரசின் மீது சுமத்தாட்டப்பட்டிருக்குது. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தல்ஹா பின் பரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ரசூலோட மிகவும் நேசம் கொண்ட ஒரு சஹாபி, 7 வயது அல்லது 9 வயது, 2 ரிவாயத்தும் வருது. நபி அவங்களுடைய பாதத்தை முத்தமிட்டார். யா ரசூலல்லாஹ், எதையும் சொல்லுங்க, செயல்படுத்த தயார் என்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாளை எடுத்து கையிலே கொடுத்தார்கள். உன் உம்மாவையும் பாப்பாவையும் கொலை செய்து விட்டு வா, வாளோட ஓடினார். சொன்னாங்க, தல்ஹாவை திருப்பி அனுப்புங்க. வந்ததன் பின்னால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாளை கையில எடுத்து குளிமிருக்கக்கூடிய மக்களோட தல்ஹாவை அணைத்தவாறு சொன்னார்கள், நான் உறவு முறைகளை சேர்த்து வாழ்வதற்கு வழிகாட்ட வந்தவனே தவிர, அதனை துண்டித்து வாழ்வதற்கு வழிகாட்ட வந்தவன் அல்ல. சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செயல்பாடு தல்ஹாவின் மூலம் செய்ய வைத்து அவரை திருப்பி அனுப்ப செய்து அதனுடைய முக்கியத்துவத்தை எடுத்து காண்பிக்கின்றார்கள். இப்படி ஒரு திட்டத்தை தீட்டுகிறார்கள் என்றால் இதனுடைய முக்கியத்துவத்தை சொல்வதற்கு அது எனக்கும் உங்களுக்கும் இன்றியமையாதது என்கிறதனை மறந்துவிடக் கூடாது. ஹஜரத் ஜாஃபர் பின் அபி தாலிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நுபுவத் கிடைத்து 4ஆம் ஆண்டிலையும் 6ஆம் ஆண்டிலையும் அபிசீனியாவுக்கு செல்கின்றார்கள். அங்க போய் சொன்னது என்ன? மக்களுக்கு தொழுகையை பற்றியோ, ஜகாத்தை பற்றியோ, மற்றும் உண்டான ஆமால்களை பற்றியோ சொல்லல. நஜ்ஜாஷி மன்னன் அபு சுஃபியானையும் அங்கே வரவழைத்து, அந்த நேரம் அவர்களுக்கு இஸ்லாம் நசீபாக இருக்கவில்லை, கேட்கிறார், உம்முடைய இந்த தூதர், இவர்களுடைய தூதர் எதனை ஏவுகிறார்? ஒரு காஃபிராக இருந்தும் அவர் சொன்னது, அவர் இந்த ரஹிம் என்ற இன பந்தத்துவத்தை, இரத்த சொந்தங்களை சேர்த்து வாழுமாறு தான் ஏவுகின்றார். இன்னும் ஒரு கட்டத்துல ஹஜ்ரத் ஜாஃபர் சொன்னார்கள், அந்த நஜ்ஜாஷி மன்னனிடத்துல நாங்க ரொம்ப கேவலமானவர்களாக இருந்தோம், செத்த பிணங்களை சாப்பிடக்கூடியவர்களாக இருந்தோம், பஞ்சமா பாதகங்கள் எங்களிடத்துல நிரம்பி இருந்தது, உறவுகளை துண்டித்து வாழ்ந்தோம். இந்த நபி எங்களுக்கு உறவுகளை சேர்த்து வாழ சொல்கின்றார். கனிவான சகோதரர்களே, எல்லா கட்டத்திலும் ஆரம்ப தாவா உறவுகளை சேர்த்து வாழுங்கள். காரணம், உங்களுடைய அனைத்து விடயங்களுக்கும் அவர்கள் பிரயோஜனமானவர்களாக இருக்க வேண்டும். இன்றைக்கு ஈமான் இல்லாததின் காரணமாகத்தான் அந்த உறவுகள் மாசடைந்து போயிருக்கிறது. ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு கட்டத்துல சிந்தனையில ஆழ்ந்து இருக்கிறாங்க. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, நான் உங்களை ரொம்பவும் கவலையோட பார்க்கிறேன் பிலால், ஒரு நீண்ட சிந்தனையில ஆழ்ந்து இருக்கிறீங்களே. ஒன்றும் இல்லை யா ரசூலல்லாஹ், 2வது விடுத்தமும் சொன்னார்கள். இல்லை பிலால், நீங்க ஒரு நீண்ட சிந்தனையில இருக்கிறீங்க. ஒன்றும் இல்லை யா ரசூலல்லாஹ், 3வது விடுத்தமும் சொன்னார்கள். ஹஜ்ரத் பிலாலுக்கு ரசூலுல்லாஹ்வை புறக்கணிக்க முடியல. நபியே, நான் யோசித்தது சிந்தித்தது, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுடைய கையில ஹிதாயத்தை வைத்திருந்தால் இந்த கருப்பன் பிலாலுக்கு எப்ப ஹிதாயத் கிடைச்சிருக்கும்? நீங்க என்ன பார்த்து சிந்திச்சு இருப்பீங்களா? நீங்க முதலாவது உங்களுடைய சாஷா அபு தாலிப், உங்களுடைய உறவு, உங்களுடைய சாஷா அப்பாஸ் மற்றும் அபு ஜஹல், உங்களுடைய வம்சங்கள், இந்த பிலால் அந்த பட்டியல் 8வது இடத்துல இருப்பாள். கனிமான சகோதரர், இதன் மூலமாக எது சுற்றி காட்டப்படுகின்றது? ஹஜ்ரத் ரசூலுல்லாஹாக இருந்தாலும் அவர்களும் கடமைப்படுகின்றார்கள். ஹிதாயத்துடைய முயற்சியில தன்னுடைய குடும்பத்தை தான், அந்த உண்மையை ஹஜ்ரத் பிலால் எடுத்து முன்வைக்கின்றார். எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்த ஒரு மாபெரும் பாக்கியம் தான் இந்த உறவு. கனிமான சகோதரர்களே, சொன்னார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், துண்டிக்கிறீர்களா உறவை? உங்களுடைய வாழ்க்கையில எல்லா விதமான நலுவுகளும் துண்டிக்கப்படும் என்கிறதனை மறந்து விடாதீர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விரட்டி அடித்த பொழுதும் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் அந்த உறவுகளை விட்டுவிடவில்லை. அபு ஜஹலுடைய விடயத்தில், அபு லஹபுடைய விடயத்தில் எவ்வளவு சிரமங்களை சகித்தார்கள்! இறுதியில அல்லாஹ் லானத் செய்யும் வரைக்கும் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த உறவை லானத் செய்யல. அபு லஹப் மண்ணை அள்ளி வீசியதன் பின்னால தான் சபத்யதா அபி லஹபு வதப், அபு லஹபுடைய கைகள் நாசமாகட்டும், அவனே நாசமாகட்டும் என்று அல்லாஹ் லானத் செய்தான். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அது வரைக்கும் அந்த உறவுக்கு கண்ணியம் தான் கொடுத்தார்கள். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் மக்காவுடைய சந்தர்ப்பத்துல ஒவ்வொரு கூடாரங்களிலையும் மினாவுல போய் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய ஏகத்துவ கலிமாவை முன்வைக்கும் பொழுது பின்னால் வந்து இவன் ஒரு பைத்தியக்காரன், இவன் உண்மையிலே எந்த விதமான மதியும் இல்லாதவன், மதியிழந்தவன், இவன் ஒரு குறிக்காரன், சூனியக்காரன் என்றெல்லாம் பின்னால் தூற்றி கொண்டு வந்தார், கல்லால் அடித்தார். அந்த நேரம் அந்த காபிர்கள், இந்த மனிதன் இவரை பற்றி ரொம்ப விளங்கியவராக இருக்கிறார், அதாவது இவருடைய ரத்தம் இவருடைய உறவை சேர்ந்தவர், இவர் சொல்வது சரியாகத்தான் இருக்கும் என்று அவர்களே கடியமான சகோதரர்களே ஒருத்தரை கேவலப்படுத்துறதுக்கு உறவுக்காரர் காரணமாக இருக்கிறதை வைத்து பெரும் ஹிதாயத்துடைய சமுதாயம் ஹிதாயத் இல்லாமல் போவதற்கு காரணமாக அமைந்தாரிடா. நானும் நீங்களும் இன்றைக்கு செய்யக்கூடிய செயல்பாடுகள் எத்தனை பேருடைய ஈமான ஆமால பறித்து விடுகின்றது, குடும்பத்துக்குள்ள எத்தனை பேர்களுடைய உறவுகளை முறித்து விடுகின்றது. உறவை முறிக்கக்கூடியவன் எந்த வீதியில நடக்கிறானோ அந்த வீதிக்கு முசீபத், உறவை முறிக்கக்கூடியவன் எந்த மார்க்க சபையில உட்கார்றானோ அந்த சபைக்கு முசீபத். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கேட்கின்றார்கள், சொல்கிறார்கள், யாராவது உறவை முறித்தவர்கள் இங்கே இருந்தால் தயவு செய்து எழும்பி சென்று விடுங்கள், அவர் இருக்கும் காலமெல்லாம் அல்லாஹ் ரஹ்மத்துல்லில் ஆலமீனுடைய துஆவை கூட அல்லாஹ் கபூல் செய்ய மாட்டான். பிறகு எழுந்து சென்றார், தன்னுடைய சாட்சியுடன் உறவை உறுதிப்படுத்திக் கொண்டு வந்தார். அதன் பின்னால் தான் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் துஆ செய்தார்கள். ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மஜ்லிஸிலையும் கூட உறவை முறித்தவனின் காரணமாக மழை பொழியவில்லை. இறுதியிலே அவன் உறவை சீராக்கிவிட்டு வந்ததன் பின்னால் தான் மழை பொழிய ஆரம்பித்து விட்டது. நானும் நீங்களும் இந்த பயங்கரமான பாவத்துக்கு தௌபா செய்யாத வரைக்கும் கடியமான சகோதரர்களே எனக்கும் உங்களுக்கும் எந்த விதமான நலவையும் பெற்றுக்கொள்ள முடியாது என்று பல பிரயாணங்கள் செய்கின்றார்கள் என்றாலும் உறவுக்கு தெரியாது, அதனை சொல்வதனை இவன் பொருட்படுத்தல்ல. சகோதரர்களே இவைகளும் எங்களுடைய வாழ்க்கையில மாபெரும் அல்லாஹ்வுடைய வறுமை கோடுகள் என்கிறதை மறந்துவிடக் கூடாது. உறவுக்கு தெரியாம செய்யக்கூடிய இபாதத் கூட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வறுமையை உண்டு பண்ணுவான் என்று ஹதீஸ்ல பதிவாக்கப்பட்டிருக்கின்றது. இதனால தான் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா சந்தர்ப்பங்களிலும் முயற்சிகளை மேற்கொண்டே இருந்தார்கள். சொன்னார்கள், சகோதரர்களுக்கு மத்தியில நீங்க அந்த உஹுவத்தை ரொம்பவும் உறுதியானதாக ஆக்கிக் கொள்ளுங்கள். உஹுவத்துல் ஈமான் அக்வாமின் உஹுவத்துல் நஸப், உங்களுடைய உஹுவத்துல் ஈமான் என்ற சகோதர பாசம் அது இரத்த சம்பந்தத்தினுடைய சகோதர பாசத்தை விடவும் ஒரு கணத்துல உயர்ந்து விடும். எதுவரைக்கும் இந்த ஈமானுடைய சகோதரத்துவம் உயர மாட்டாதோ அது வரைக்கும் இரத்த சம்பந்தத்தினுடைய சகோதரத்துவமும் ஒரு நாளும் உயர மாட்டாது, அது கணக்கெடுக்கப்பட மாட்டாது என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துனியாவுக்காக வேண்டி கோபம் கொள்ளவே மாட்டார்கள். ஆஹ்ராவுடைய விடயத்தில் மாறு செய்யப்படும் பொழுது அவர்களுடைய கண்கள் சிவந்துவிடும், தேனி சிவந்துவிடும், கொதித்து எழும்புவார்கள். ஆனால் இன்று சகோதரர்களே மார்க்கம் நாசமாகட்டும், உறவுகள் நரகத்தின் பாதையில போகட்டும், எங்களுக்கு எந்த விதமான பொறுப்பும் கிடையாது. துனியாவுக்காக வெறுமனே ஒரு சொத்துக்காக இன்றைக்கு உறவுகளை நாங்க பிரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். தந்தை மறந்து விட்டார், மூத்த சகோதரன் அனைத்து சொத்துக்களையும் சுவீகரித்து விட்டார். இந்த சகோதரனை வெட்டி நடக்கிறதுக்கு எங்களுக்கு ரைட் இல்ல, அவர் செஞ்சது ஒரு பாவம் தான், அதற்கு அல்லாஹ் போதுமானவன், எங்களிடையும் சூறையாடி சாப்பிட்டுக் கொண்டிருக்கின்றானே, எங்களுக்கு வரக்கூடிய அந்த அனந்தர பங்கையும் தேர்க்கெடுத்து விட்டானே, அதனால அவனை கை கழுவி விடுவோம், ஒரு நாளும் முடியாது கடிவார்கள். முதலாவது கொடுங்க குடும்பத்துக்கு, அதன் பின்னால் அடுத்த விடயங்களை பாருங்க. வீட்டுக்குள்ள குமரி பொண்ணு திருமணம் முடிக்க முடியாமல் தண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறார். இவர் பெரும் பெரும் சமூக சீர்திருத்தவாதி, சிந்தனைவாதி, பல பிரகாசங்களை ஏற்படுத்திக் கொண்டு பேர் போட்டுக் கொண்டிருக்கின்றார். உன்னுடைய இந்த பேர், உன்னுடைய சீர்திருத்தம் உனக்கு பாதகமாகத்தான் அமையும். எதுவரைக்கும்? உன்னோட குடும்பத்துல அந்த குமரி பெண்ணை கரை சேர்க்காத வரைக்கும். சகோதரர்களே, பேருக்காக புகழுக்காக குடும்பத்தை நாசப்படுத்திக் கொண்டு நாங்க செய்யும் உதவிகள் அவைகளுக்கு நலவு கிடைக்க மாட்டாது. முதலாவது அமல், உறவை சேர்த்து நடவுங்கள். ஆரம்பத்தில் இருந்த சமூகம் அழிந்து போவதற்கு காரணம் என்ன? அவர்கள் அமரல்லா அல்லாஹ் ஏவியதை துண்டித்தார்கள். மேலும் உறவுகளை சேர்த்து வாழுங்கள் என்று சொன்னோம். அதனை அவர்கள் அறுத்து வாழ்ந்தார்கள். இதனால பூமியில மாபெரும் பசாதுகளை, குழப்பங்களை உருவாக்கக்கூடியவர்களாக ஆகிவிட்டார்கள். இது உறவினுடைய ஆயத்து, சூரத்து நிசாவுடைய ஆரம்ப ஆயத்து. உங்களுடைய ரப்ப பயந்துக்கோங்க. அல்லது ஹலக்கக்கும் மின்னப்பின் வாஹிதா, உங்களை எல்லாரையும் அல்லாஹ் படைத்தது ஒரே ஆத்மாவுல இருந்து. அந்த ஆத்மாவில இருந்து தான் அந்த மனைவியையும் படைத்தான். ரெண்டு பேர்ல இருந்து அதிகமான ஆண்களையும் பெண்களையும் அல்லாஹ் விரிவாக்க செய்தான். அல்லாஹ் இந்த உறவுக்குள்ள நால மறுமையில அவனை பயந்ததையும் அதோட சேர்த்து வல் அர்ஹாம் குடும்பத்தோட நடந்த முறையையும் உங்களிடத்துல கேட்பான். சகோதரர்களே, அந்த கேட்கும் நேரம் நானும் நீங்களும் எல்லா விதமான முகமூடிகளையும் களைய வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் குடும்பத்தோட அந்த சூன பாக்கியத்தை நசீபாக்க வேண்டும் என்றால், துனியா ஆகரா மௌத்துடைய நேரம் சீராக வேண்டும் என்றால், கபருடைய வாழ்க்கை ஒளிமயமானதாக அமைய வேண்டும் என்றால், உடனே இன்றே எங்களுடைய பிரஸ்டிஜ போலி கௌரவங்களை விட்டு விட்டு எந்த நிலைமையில இருந்தாலும் சரி, எங்களை விரட்டினாலும் சரி, அவர்களை சேர்ந்து வாழ்வோம். சஹாபி மதீனாவுக்கு வந்தார். யார் சொல்லல்லா, நான் புதிதாக மதீனாவுக்கு வந்தவன், என்னோடு அண்டு இருக்கக்கூடிய என்னுடைய அண்டை வீட்டுக்காரர்கள் என்ன மிகவும் வேதனைப்படுத்துகிறார்கள், கஷ்டப்படுத்துகின்றார்கள். ரசூலுல்லாஹ்வுக்கு வந்த கவலை தாங்க முடியல. இந்த மனிதனோட போங்க. அபூபக்கர், உமர், அலி ரலியல்லாஹு அன்ஹும் மூன்று பேரையும் அனுப்பி இந்த மனிதனுடைய வீட்டுக்கிட்ட நீங்க நில்லுங்க, எல்லா கோணர்களையும் நின்று கூவி கட்டி சொல்லுங்க, இன்னமல் நாற்பது வீடுகள் உங்களுடைய அண்டை வீட்டார்கள். அப்படி என்றால் 160 வீடுகள் எங்களுடைய அண்டை வீட்டார்கள். சகோதரர்களே, சிலர்கள் சம்பாதிப்பதாக இருந்தாலும் இந்த அண்டை வீட்டார்களும் உறவுகளையும் கவனிக்கும் நீயத்தில தான் சம்பாதிக்கணும் என்ற ஒரு ஹதீஸ் வருகின்றது. அப்படி என்றால் அந்த நீயத் இருந்தால்தான் உனக்கு பரக்கத். எங்களுடைய அண்டை வீட்டானும் கண்ணியமாக வேண்டும். எங்களுடைய உழைப்பினால் முதலாவது எங்களுடைய உறவின் கண்ணியத்தை நாங்கள் பேண வேண்டும். எத்தனையோ உறவுகள் பிச்சை வாங்கி கொண்டிருக்கிறார்கள், எத்தனையோ உறவுகள் பைத்து தக்காவுக்கு வருட கணக்கில் கடிதம் எழுந்து எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள், கிடைக்குமா கிடைக்குமா. ஆனால் இவன் உறவை மதிக்கல்ல. கனிமான சகோதரர்களே, இந்த அளவுக்கு சமூகத்துல மாபெரும் ஒரு பயங்கரமான நிலைமை ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. சொன்னார்கள் இப்னு மசூத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஒரு காலம் வரும், உடன் பிறந்த சகோதரன் வருவான் தன்னுடைய அண்ணன் இடத்துல, தன்னுடைய நானா இடத்துல வந்து தன்னுடைய தேவையை முறைப்பாடு செய்வான். ஒரு ஜும்மாவுல இருந்து அடுத்த ஜும்மா வர காட்டிலும் கையெழுந்து கொண்டே இருப்பான். அவனுடைய தேவையை நிறைவேற்ற மாட்டான். அல்லாஹ் கோபம் கொள்வான். பூமியில இருந்து பயங்கரமான ஒரு சத்தம் வெளியாகி வரும். மக்கள் எல்லோரும் அது என்னுடைய பூமியிலிருந்து தான் வெளியானது என்று வெளியில் வந்து பார்ப்பார்கள். தக்கியோ அப்லாத கபிதிஹா, பூமி தன்னுடைய குடல்கள் ஈரல்கள் எல்லாம் வெளியே போட்டிருக்கும். வமா அப்லாது கபிதிஹா இப்னு மஸ்ஊத், இப்னு மஸ்ஊத் அதனுடைய ஈரல் குடல் என்றால் என்ன? அசாத்தீனு தஹபி வல் ஃபில்தா, தங்கம் வெள்ளி தூண்கள். மக்கள் அனைவரும் அதனை எடுக்க ஆரம்பித்திருவார்கள். இப்போ நீ பதுக்கி வைத்திருந்த பொருள்கள்ல பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். உறவுகளை துண்டித்து வாழ்றது கியாமத்துக்கு அடையாளம். பொருள்கள்ல பிரயோஜனம் பெற முடியாது. அவர்களை முதலில் கவனியுங்கள் என்கிறதனைத்தான். அல்லாவோட எப்படி நடந்தீங்க, குடும்பத்தோட எப்படி நடந்தீங்க, அதுவும் ரத்த பந்தத்தோட எப்படி நடந்தீங்க என்று அல்லாஹ் கேட்பானே, இதனை பயந்துக்கோங்க என்று அல்லாஹ் எச்சரிக்கை விடுக்கின்றார். சகோதரர்களே, இந்த விஷயத்துல நானும் நீங்களும் சீர்திருத்தத்தை ஏற்படுத்திக் கொள்வோமாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதற்கு உண்டான மனோபக்குவத்தை எங்களுக்கு தந்து அருள் புரிவானாக. எங்களுடைய உறவுகளோடு அண்டி வாழ்வதற்கு தௌஃபீக் செய்வானாக. அவருடைய கஷ்ட நஷ்டங்கள்ல எங்களுக்கு முடியுமான அளவு பங்கு கொள்ளும் பாக்கியத்தை தருவானாக. எங்களுடைய சகோதரர்கள் உடன் பிறப்புகள், சகோதரிகள், தாய் தந்தை மற்றும் சாட்சி பெரியப்பா, மக்கள், அவர்களோட சார்ந்தவர்கள் அனைவரும் எங்களுடைய இரத்த சொந்தங்களுக்கு ரொம்பவும் சமீபமானவர்கள் என்ற சிந்தையை நிதமும் வளர்க்க வைப்பானாக. நாம் அனைவரும் அவர்களின் ஊடாக அல்லாஹ்வுடைய பொருத்தம் பெறுவதற்கு தௌஃபீக் செய்வானாக. நால மறுமையில அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய பக்கத்திலேயே இடம் பிடிக்கும் இந்த அமலை வீணாக்கி விடாமல் அதனுடைய குறைவுகளுக்கு தௌபா செய்தவர்களாக முன்னேறுவதற்கு கிருபை செய்வானாக. யாழ்லா எங்களுடைய அனைத்து பாவங்களையும் நன்மைகளாக மாற்றி அருள் புரிவாயாக. எல்லா நிலைமைகளிலும் உன்னுடைய ரஹ்மத்துகளை எங்களுக்கு தெரிந்து அருள் புரிவாயாக. உன்னுடைய மாபெரும் கிருபையை கொண்டு துவாக்களை கபூல் செய்வாயாக. வாஹிரு தவானா.